வாரம் ஓர் அலசல், மனிதம் மீட்கப்பட
புறப்பட வேண்டும் தோழா, புறப்பட வேண்டும் தோழா. இப்ப புரட்சி ஒன்று பூமியில் வெடித்திட புறப்பட வேண்டும் தோழா.
அன்பு இதயங்களே, 31st கோடைக்கால ஒலிம்பிக் விளையாட்டுகள் ரியோவில் வண்ணமயமான கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவடைந்துள்ளன. நட்சத்திரங்களின் அணிவகுப்பில் இந்திய மல்யுத்த வீராங்கனை சாக்ஷி மாலிக் அவர்கள் மூவர்ண கொடியேந்தி சென்றார். 207 நாடுகளைச் சேர்ந்த 11,544 வீரர் வீராங்கனைகள் இதில் பங்கேற்றனர். இதில் இந்தியா சார்பில் 15 விளையாட்டுப் போட்டிகளில் 118 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். மகளிருக்கான பேட்மிண்டனில் வெள்ளிப்பதக்கம் என்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்து நாடு திரும்பிய 21 வயதான PV சிந்து அவர்களுக்கு இத்திங்களன்று ஐதராபாத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இவருக்கு 11 கோடி ரூபாய் அரசு வேலை, வீடு, கார் பரிசுகள் குவிந்து வருகின்றன. அன்பர்களே, உலக அளவில் ஒலிம்பிக்கிலும் மற்ற துறைகளிலும் சாதனைகள் படைத்து வரும் சிலரின் ஆரம்ப வாழ்க்கை ஓஹோ என்று இருக்கவில்லை. இந்த ரியோ ஒலிம்பிக்கில் 9 தங்கங்களுடன் ஒலிம்பிக்கிலிருந்து விடைபெற்றுள்ள 29 வயது இளைஞர் உசேன் போல்ட் அவர்களின் ஆரம்ப வாழ்வே இதற்கு ஒரு சான்று. மதிய உணவிற்காக ஓடத் தொடங்கிய தங்க மகன் உசேன் போல்ட் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியாகியிருந்தது. ஜமைக்காவில் பிறந்த தடகள ஓட்ட வீரர் உசேன் போல்ட் அவர்களின் விரைவோட்ட சாதனைகள் இவருக்கு மின்னல் வேக போல்ட் என்ற ஊடக புனைப்பெயரையும் பெற்று தந்துள்ளன. இவரின் சிறுவயது வாழ்க்கை வெறும் சுவாரஸ்ய கதை மட்டுமல்ல, அனைவருக்கும் ஒரு வெற்றிக்கான உந்துதலையும் ஆர்வத்தையும் சோர்வடையாத மன உறுதியையும் நிச்சயம் ஏற்படுத்தும்.
உசைன் போல்ட் அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஓட்டம்தான். ஒரு நாள் சிறுவன் உசைன் பள்ளிக்கு மதிய உணவை எடுத்துச் செல்ல மறந்து அதை எடுப்பதற்காக ஓடினார். வழியில் நாய் ஒன்று இவரை துரத்தியது. பள்ளிக்கு திரும்பி வந்த வழியில் கால்பந்து மைதானத்தில் வெளியே வந்து பந்தை உதைத்து உள்ளே தள்ளிவிட்டு தொடர்ந்து ஓடினார். பின்னர் விளையாட்டு பயிற்சியாளர் மீதும் மோதிவிட்டு அவர் திரும்பி பார்ப்பதற்கு முன்னரே மின்னல் வேகத்தில் மறைந்துவிட்டார். பயிற்சியாளருக்கு உசைன் மீது ஒரு கண். அன்று மதிய உணவு நேரம். உசைனுக்கு சாப்பிட உணவு இல்லை. பசி வயிற்றை கிள்ளியது. அச்சமயம் பயிற்சியாளர் தனது பொட்டலத்தோடு அங்கு சாப்பிட வந்தார். பசியால் வாடியிருந்த உசைனை கண்டு அருகில் சென்று, இந்த உணவு உனக்கு வேண்டுமா என்று கேட்டார் பயிற்சியாளர். ஆம் என்று உசைன் சொல்ல, உனக்கு எனது உணவு வேண்டுமென்றால் நீ இந்த ஓட்டப்பந்தய வீரரோடு ஓடி அவரை வெல்ல வேண்டும் என்றார் பயிற்சியாளர். உசைனும் அதற்கு ஒத்துக்கொண்டு ஓடினார். ஆனால் சிறுவன் உசைனுக்கு அந்த வீரரை முந்த முடியவில்லை. ஏமாற்றத்தோடு திரும்பி பயிற்சியாளரை பார்த்தார் சிறுவன். அவர் தனது உணவை காட்டினார். அதனால் வெறியோடு மீண்டும் வேகமாக ஓடி அந்த வீரரை முந்திவிட்டார் உசைன். அன்று வயிற்று பசிக்காக ஓட ஆரம்பித்த சிறுவன் உசைன் இந்த ரியோ ஒலிம்பிக் வரை ஓடி சாதனை படைத்துள்ளார்.
மின்னல் வேக மனிதர், உலகின் அதிவேக மனிதர் என்றெல்லாம் போற்றப்படும் உசேன் இதற்கு முன் ஒலிம்பிக்கில் 6 முறை சாம்பியன் பட்டம் வென்றவர். இவர் தான் உயர வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் தனது நாடும் உயர வேண்டும் என்ற நோக்கத்தில் வாழ்ந்து வரும் நாட்டுப்பற்றாளர். இவர் தன்னை தேடி வரும் பன்னாட்டு விளம்பர நிறுவனங்களிடம் ஜமைக்கா நாட்டில் விளம்பர படப்பிடிப்புகளை எடுக்க வேண்டும், அதோடு அதற்கு தேவையான கருவிகள் தங்களிடம் இருந்தாலும் ஜமைக்கா நாட்டு நிறுவனங்களில்தான் வாடகைக்கு எடுக்க வேண்டும், இதற்கு உடன்பட்டால் அதில் தான் நடிக்க தயார் என்ற நிபந்தனை விதிக்கின்றாராம். இதனால் 100 முதல் 200 இளையோருக்கு வேலை கிடைக்கும் என்றும் ஜமைக்கா நாட்டின் பொருளாதாரம் உயரும் என்றும் நம்புகின்றாராம் உசேன். மேலும் இவர் நடத்தி வரும் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் வழியாக பள்ளிகளுக்கு கழிப்பறைகள் கட்டிக் கொடுப்பது, பிள்ளைகளின் படிப்புக்கு உதவுவது போன்ற நற்பணிகளையும் ஆற்றி வருகின்றாராம் உசேன் போல்ட். இவ்வாறு ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன.
அன்பர்களே, உசைன் அவர்கள் பிறந்த ஜமைக்கா கரீபியன் கடல் பகுதியிலுள்ள தீவு நாடாகும். 1494 முதல் 1655 ஆண்டு வரை இஸ்பானிய காலனி ஆதிக்கத்திலும் அதன் பின்னர் ஆங்கிலேயர்களின் காலனி ஆதிக்கத்திலும் இருந்த நாடு இது. இந்நாட்டில் கரும்பு வயல்களில் வேலை செய்வதற்கு மேற்கு ஆப்பிரிக்காவிலிருந்து அடிமைகள் பெருமளவாக கொண்டுவரப்பட்டனர். 1673 ஆண்டில் 9504 ஆக இருந்த அடிமைகளின் எண்ணிக்கை 1775 ஆண்டில் 1,92,787 ஆக உயர்ந்தது. அடிமைத்தனம் ஒழிக்கப்பட வேண்டுமென்று இங்கிலாந்தில் இயக்கங்கள் குரல் எழுப்பியதை அடுத்து 1807 ஆண்டில் ஆப்பிரிக்க அடிமை வர்த்தகத்தை பிரித்தானிய நாடாளுமன்றம் ரத்து செய்தது. பின்னர் 1838 ஆண்டு ஆகஸ்ட் முதல் தேதியன்று பிரித்தானிய காலனி நாடுகளில் ஆப்பிரிக்க அடிமைகள் கட்டுப்பாடில்லாத சுதந்திரத்தை பெற்றனர். எனவே தற்போதைய ஜமைக்காவில் ஆப்பிரிக்க அடிமைகளின் வாரிசுகளே பெருமளவாக உள்ளனர். உசைன் போல்ட் அவர்களும் ஆப்பிரிக்க அடிமைகளின் வாரிசே ஆவார்.
அன்பு நெஞ்சங்களே, அட்லாண்டிக் பெருங்கடல் வழியாக நடைபெற்ற ஆப்பிரிக்க அடிமை வர்த்தகம் மற்றும் அது ரத்து செய்யப்பட்டதை நினைவு கூறும் உலக நாளே ஐநாவின் கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார நிறுவனமான யுனெஸ்கோ ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 23 தேதி என்று கடைபிடித்து வருகின்றது. 1791 ஆண்டு ஆகஸ்ட் 22-23 தேதிக்கும் இடைப்பட்ட இரவில் தற்போதைய ஹெய்ட்டி மற்றும் டொமினிக்கன் குடியரசு நாடுகளில், அதாவது அப்போதைய சாந்தோ டொமிங்கோ தீவில், மனித அடிமை வர்த்தகத்திற்கு எதிராக எழுந்த பெரும் புரட்சியின் நினைவாக இந்த உலக நாள் ஆகஸ்ட் 23 தேதி என்று கடைபிடிக்கப்படுகின்றது. ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, அமெரிக்கா, கரீபியன் இவற்றுக்கிடையே அட்லாண்டிக் பெருங்கடல் வழியாக ஏறத்தாழ 400 மேற்பட்ட ஆண்டுகள் நடைபெற்ற மனித வர்த்தகத்திற்கு 1,50,00,000 மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் சிறாரும் பலியானார்கள். இது மனித வரலாற்றின் இரண்டு அத்தியாயங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. இந்த மனித வர்த்தகம் நாம் வாழும் இக்காலத்திலும் நவீன முறையில் நடத்தப்படுகின்றது. பாலியல் தொழில், பாலியல் அடிமை, கட்டாய திருமணம், கட்டாய தொழில், ஆயுத மோதல்களில் குழந்தைகளை ஈடுபடுத்துவது என பல வகையான அடிமை முறைகள் இடம்பெறுகின்றன. இன்றைய உலகில் 2,10,00,000 பேர் இத்தகைய அடிமைத்தனத்தில் சிக்கியிருப்பதாக ஐக்கிய நாடுகள் நிறுவனம் மதிப்பிட்டுள்ளது.
அன்பு இதயங்களே, இலங்கை பற்றி இந்நாட்களில் ஊடகங்களில் வெளிவந்திருக்கும் கொடூரமான ஒரு செய்தி நமக்கு அச்சத்தை ஊட்டுகின்றது. அகதி முகாம்களிலிருந்தும் புனர்வாழ்வு முகாம்களிலிருந்தும் வெளியேறிய அல்லது வெளியேற்றப்படும் முன்னாள் தமிழ் போராளிகள் இனம் காண முடியாத நோயினால் பாதிக்கப்பட்டு இதுவரை 103 பேர் இறந்துள்ளனர். இந்த எண்ணிக்கை இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனந்தராஜா என்கிற ஓர் இளைஞரின் கடிதம் ஒன்றை கதிரவன் என்ற இணையதளம் வெளியிட்டுள்ளது. நான் அனுராதபுரம் சிறையில் இருந்தபோது எனக்கு ஓர் ஊசி போட்டார்கள். அதிலிருந்தே எனது சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்டு விட்டன என அதில் அவர் கூறியுள்ளார். மேலும் S.N. தேவன் என்பவர் இவ்வாறு சொல்லியிருப்பதாக விகடன் இதழில் ஒரு செய்தி இருந்தது.
2009 ஆண்டு மே மாதம் இராணுவத்தினரிடம் நான் சரணடைந்தேன். 3 ஒரு முகாமில் வைத்திருந்தார்கள். அதன் பிறகு வேறு ஒரு முகாமுக்கு மாற்றினார்கள். அந்த முகாமில் குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் தடுப்பூசி எனச் சொல்லி ஒரு ஊசி போட்டுக்கொள்ள கட்டாயப்படுத்தினார்கள். அந்த ஊசி போட்டதும் பலருக்கு மயக்கம் வந்துவிட்டது. மயங்கி விழுந்தவர்களையெல்லாம் மருத்துவ வாகனத்தில் கொண்டு போனார்கள். எதுக்காக இந்த ஊசி போடுறீங்க என கேட்டபோது பறவை காய்ச்சல் பரவுது, அதுக்காகத்தான் என சொன்னார்கள். இன்னொரு இராணுவ அதிகாரி, அவங்க எல்லாருக்கும் எய்ட்ஸ் இருக்கு, அதனால தான் போடுறாங்க என்றார். இத்தனை பேருக்கு எய்ட்ஸ் இருக்கு என்றோம். இந்த ஊசி போட்டுக்கிட்ட எல்லாருக்குமே சில நாட்களில் உடல் சோர்வு வந்தது, உடல் நடுக்கம் ஏற்பட்டது, சிலருக்கு பார்வை மங்கிவிட்டது. இந்த ஊசியை போட்டுக்க மாட்டோம்னு சொன்னவங்க எல்லாருக்கும் அடி விழுந்தது. அடிச்சு கட்டாயப்படுத்தி ஊசியை போட்டாங்க. அந்த ஊசியில ஏதோ வேதிய பொருள் கலந்திருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. எங்களுக்கு கொடுத்த உணவிலும் அது மாதிரி ஏதாவது கலந்திருக்கலாம்னு சந்தேகமா இருக்கு. எங்களுக்கு எங்க சொந்தக்காரங்க கொண்டு வந்து கொடுக்கிற உணவை பிடுங்கி திங்கிற இராணுவக்காரவங்க முகாம்ல கொடுக்கிற உணவை ஒரு நாள் கூட வாங்கி சாப்பிட்டதே இல்லை. முகாம்ல இருந்து வெளியேறின எல்லாருமே ஏதாவது ஒரு நோயால் பாதிக்கப்படுகின்றதற்கு அந்த உணவுதான் காரணம். அன்பர்களே, காட்டு அரசன் சிங்கத்துக்கு கீழே மற்றொரு சிங்கம் அடிமை கிடையாது. அதேபோல் எந்த ஒரு விலங்கினமும் சிங்கத்திடம் அடிமை இல்லை. ஆனால் மனிதர்தான் பிற மனிதரை அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். எனவே மனித அடிமை வர்த்தகம் ஒழிக்கப்பட்டதை நினைவு கூறும் இந்த உலக நாளில் மனிதரை மனிதர் பொருளாக பயன்படுத்தும் மடமை ஒழிய குரல் எழுப்புவோம். அன்பர்களே, முதலில் நாம் நம்முடன் வாழ்வோரின் மனிதத்தன்மையை மதித்து நடப்போம். பிறருக்காய் வாழ்வதும் பிறருக்காய் தருவதும் மட்டுமே மனிதம். தனது மனிதத்தன்மையை உண்மையாகவே மதிப்பவரால் மட்டுமே மற்றவரின் மனிதத்தை மதிக்க இயலும் என்பதை உணர்ந்து வாழ்வோம்.
மனிதம் மீட்கப்பட இந்த வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.